Shall we turn to the book of Revelation, chapter 13?
வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரம்
verse 11.
வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரம் 11 வசனம். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இரண்டு கொம்புகளை உடையதாயிருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது.
verse 15.
15 வசனம். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. 16 வசனம். அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சியாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது.
May the Lord bless the reading of this scriptural portion.
கர்த்தர் தாமே வாசிக்கப்பட்ட இந்த பகுதியை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராம்.
These days we are listening from the God's word from the book of Revelation.
இந்த நாட்களிலே வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து சில காரியங்களை நாம் கற்று வருகிறோம்.
We in chapter 12-13 we see three personalities.
இங்கே மூன்று வகையான நபர்களை குறித்து நாம் பார்க்கிறோம்.
In chapter 12 we saw the red dragon, that is Satan.
12 அதிகாரத்திலே வலு சர்ப்பத்தை சாத்தானாகிய வலு சர்ப்பத்தை நாம் பார்த்தோம்.
In chapter 13 verse 1-10 we see about a beast coming from the sea.
13 வசனத்திலே ஒரு மிருகம் கடலிலிருந்து ஏறி வருகிறதை பார்த்தோம்.
And we saw in the morning that beast is Antichrist.
காலையிலே நாம் பார்த்தோம் அந்த மிருகமானது அந்திகிறிஸ்து.
And that Bible is not calling him as Antichrist, but his activity is very sure. It shows that he is Antichrist.
Antichrist என்று சொல்லி நேரடியாக இங்கே சொல்லப்படாவிட்டாலும் அதனுடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது Antichrist.
And we are seeing that this person is coming from Europe.
இந்த நபர் ஐரோப்பாவில் இருந்து வருகிற ஒரு நபர்.
And Bible refers him as the Roman prince.
அது ஒரு ரோமானிய ஆசாரியன் என்று சொல்லி இங்கே ஒரு குறிப்பை பார்க்கிறோம்.
And he is going to be the one who is going to control the whole affairs of the world in the coming days.
வரக்கூடிய நாட்களிலே உலகத்தின் நடவடிக்கைகளை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிற ஒரு நபராக அவன் இருப்பான்.
Now the third personality we see in verse 11.
மூன்றாவது நபரை 11 வசனத்திலே நாம் பார்க்கிறோம்.
Please note down, there is again another beast.
குறித்துக் கொள்ளுங்கள், இங்கே வேறொரு மிருகம் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம்.
But this beast is coming from the earth.
இந்த மிருகம் பூமியிலிருந்து ஏறி வருகிறது.
See, the first beast was coming from the sea.
முதலாவது மிருகம் கடலிலிருந்து ஏறி வருகிறது.
But this beast is coming from the earth or on the land.
இந்த மிருகம் பூமியிலிருந்து ஏறி வருகிறது.
So in the Bible and especially in the prophetic concept we know that land is speaking about the promised land.
இங்கே நிலம் என்று சொல்லும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை குறிக்கிறது.
So it is speaking about the land of Palestine.
அது பாலஸ்தீனா அந்த மண்ணை குறிக்கிறது நாட்டை.
So we understand that at the end time there will arise a man from the land of Palestine, that is Israel.
இங்கே முடிவு காலத்திலே இப்படி சம்பவிக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கும் பொழுது பாலஸ்தீன் அதாவது இஸ்ரேலை இந்த இடத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார்.
Now his characters again is described here.
அவனுடைய குணாதிசயங்களும் இங்கே விளக்கப்படுகிறது.
Here it is mentioned that he is looking like a lamb. Looking like a lamb.
அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை போல தோற்றமளிக்கிறான்.
And having two horns.
இரண்டு கொம்புகள் இருக்கிறது.
But he is speaking, his tongue is like a serpent.
ஆனால் அவனுடைய நாவு சர்ப்பத்தினுடைய நாவை போல இருக்கிறது.
And we see that he is helping the first beast.
அது முதலாவது மிருகத்திற்கு உதவி செய்யக்கூடியது ஒன்றாக இருக்கிறது.
And he is always appreciating the first beast, that is his duty.
அந்த முதலாவது வந்த மிருகத்தை பாராட்டுவதே இதனுடைய வேலையாக இருக்கிறது.
And the first beast, that is the Roman prince or the Antichrist, and this false prophet, they are very close friends.
அந்த முதலாவது சொல்லப்பட்ட அந்த ரோமனும் இவனும் அதிக நெருக்கமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள்.
Both of them are very wicked people.
இந்த ரெண்டு பேருமே மிகவும் வஞ்சகமானவர்கள்.
Now this second beast coming from the land or from Israel.
இந்த நிலத்திலிருந்து அல்லது இஸ்ரேலிலிருந்து கிளம்பி வரக்கூடிய மிருகம்.
The other passages of the scripture shows that.
வேதாகமத்தின் மற்ற பகுதிகளை சேர்த்து பார்க்கும்போது அவர்கள் இருவரும் ஒரு உடன்படிக்கை செய்வார்கள்.
That is known as a peace agreement.
அதுதான் சமாதானத்தின் உடன்படிக்கை.
And we know that in the coming days Antichrist will try to make peace in Palestine.
வரக்கூடிய நாட்களிலே பாலஸ்தீனாவிலே சமாதானத்தை அந்திக்கிறிஸ்து உண்டு பண்ண முயற்சி செய்வார்.
And he will make an agreement with Israel.
இஸ்ரேலோடு ஒரு உடன்படிக்கை செய்வான்.
And that is going to be the first day of the tribulation.
அதுதான் உபத்திரவ காலத்தின் முதலாவது நாளாக இருக்கும்.
See, the believers have a feeling that as soon as the church is taken away from the earth,
விசுவாசிகளுக்கு ஒரு நம்பிக்கை, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே
the next day the tribulation starts.
அடுத்த நாளே உபத்திரவ காலம் ஆரம்பிக்கிறது.
Bible never says like that.
வேதாகமத்தில் அப்படி சொல்லப்படவில்லை.
Now when the tribulation is going to start?
எப்பொழுது உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும்?
Note down please.
அதை குறித்துக் கொள்ளுங்கள்.
That is the tribulation will start after the rapture, that is sure.
சபை ரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அது ஆரம்பிக்கும், அதிலே சந்தேகம் இல்லை.
But not like the next day.
ஆனால் அடுத்த நாளே என்று சொல்ல முடியாது.
We don't know how many days after it will start.
அதற்கப்புறம் எத்தனை நாள் கழித்து என்று சொல்ல முடியாது.
Maybe next day or next week or next month, we don't know.
அடுத்த நாளோ அடுத்த வாரமோ அடுத்த சில நாட்கள் கழித்தோ நமக்கு தெரியாது.
But there won't be much greater gap. It is a short gap will be there.
ஆனால் பெரிய இடைவெளி இருக்காது, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆரம்பிக்கும்.
Bible says,
வேதாகமம் சொல்கிறது,
the tribulation will start when the antichrist and this false prophet will make an agreement.
இந்த கள்ள தீர்க்கதரிசியும் அந்திக்கிறிஸ்துவும் ஒரு தவறான மோசடியான ஒரு உடன்படிக்கை செய்த பிறகு அது ஆரம்பிக்கும்.
To understand that you have to study the book of Daniel chapter 9.
இதை புரிந்துகொள்வதற்கு தானியேல் 9 அதிகாரத்தை நாம் படிக்க வேண்டும்.
So when we study the book of Daniel chapter 9,
ஆகவே நாம் அந்த 9 அதிகாரத்தை படிக்கும்போது,
that is known as the 70th week we read about that.
70th வாரம் என்று படிக்கிறோம்.
And it is mentioned,
அது அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது,
the 70th week or the tribulation period,
70th வாரம் அதாவது உபத்திரவ காலம்,
will start, the first day will start by the signing of the agreement.
அந்த உடன்படிக்கை கையெழுத்தானவுடன் ஆரம்பிக்கும்.
So that is the first day.
அதுதான் முதலாம் நாள்.
And the whole world will appreciate about this agreement.
இந்த உடன்படிக்கையை பற்றி உலகம் முழுவதுமே அதிலே சந்தோஷப்படும்.
And the world will be happy. Now the peace is going to come on the earth.
பூமிக்கு சமாதானம் வரப்போகிறது என்று பூமி எல்லாம் சந்தோஷப்படும்.
So we see the first 3.5 years is comparatively a peaceful time.
முதல் 3.5 வருஷம் மொத்தமாக ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு சமாதானம் இருப்பது போல் தோன்றும்.
But in the middle of the tribulation,
அந்த உபத்திரவ காலத்தின் நடுவிலே,
that means after the 3.5 years,
அந்த 3.5 வருஷம் முடிந்த பிறகு,
actually the whole trouble will start.
உண்மையாகவே அப்பொழுதுதான் பிரச்சனை முழுவதும் ஆரம்பிக்கும்.
The Antichrist, the economic policy will fail.
அந்திக்கிறிஸ்துவினுடைய பொருளாதார கொள்கை எல்லாம் தோற்று போகும்.
And he will abandon all the religions.
எல்லா மதங்களையும் அவன் ஒழித்துக் கொடுவான்.
He will say no more religion now.
இனி மதம் வேண்டியதில்லை.
Now if anybody wants to worship God,
யாராவது தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்பினால்,
you worship me.
என்னை தொழுது கொள்ளுங்கள்.
I am God.
நான் தான் ஒரு தேவன்.
So this false prophet,
இந்த கள்ளத்தீர்க்கதரிசி,
he will also encourage the people to worship the Antichrist.
அவனும் அந்திக்கிறிஸ்துவை மக்கள் தொழுது கொள்ளும்படியாக ஊக்கப்படுத்துவான்.
In Jerusalem,
எருசலேமிலே,
the third temple is there.
மூன்றாவது ஆலயம் இருக்கிறது.
So as a honor to the Antichrist, as a honor to the Antichrist,
அந்திக்கிறிஸ்துவுக்கு கௌரவத்தை அளிக்கும் வகையிலே,
so this false prophet, this the Israeli Palestinian man, he will make an image in the temple.
இந்த பாலஸ்தீனாவை சேர்ந்த இந்த கள்ள தீர்க்கதரிசியானவன் அங்கே ஒரு உருவத்தை உண்டாக்குவான்.
In the holy place he will erect the image of Antichrist.
பரிசுத்த ஸ்தலத்திலே அந்திக்கிறிஸ்துவினுடைய உருவத்தை அங்கே வைப்பான்.
The image of the Antichrist will start will be erected in the holy place.
அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே அந்திக்கிறிஸ்துவின் உருவம் இருக்கும்.
Probably it may be like that.
அனேகமா இப்படி இருக்கலாம்.
He will invite the Roman prince Antichrist, come to Palestine, comes to Jerusalem.
அந்த ரோமானிய அந்திக்கிறிஸ்துவை அவன் இங்கே எருசலேமுக்கு வருமாறு அழைப்பான்.
And he may say, you inaugurate this image.
நீங்கள் இந்த உருவத்தை திறந்து வையுங்கள் என்று சொல்வார்.
Let the whole world worship you.
உலகம் முழுவதும் உன்னை ஆராதிக்க போகிறது.
And he will tell the Jewish people, you worship this image, he is the man who delivered us, saved us.
நம்மை காப்பாற்றியவன், ரட்சித்தவன் இவன்தான் என்று சொல்லி யூதர்களையும் உற்சாகப்படுத்துவார்.
So the Bible says at the end time,
பைபிள் சொல்லுகிறது கடைசி காலங்களிலே,
there will be a person in Israel,
அங்கே இஸ்ரவேலிலே ஒரு நபர் இருப்பார்,
who will promote the idol worship.
அவன் வந்து கடைசியிலே விக்கிரக ஆராதனையை உற்சாகப்படுத்துவான்.
Now most probably,
அநேகமாக,
we understand that this man is going to come from the tribe of Dan.
இது தான் கோத்திரத்திலிருந்து அநேகமாக இவன் வருவான்.
Lord Jesus Christ said like that.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விதம் சொன்னார்,
I came in the Father's name.
நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருக்கிறேன்.
But you have not accepted me.
நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை.
Another man will come.
இன்னொரு மனிதன் வருவான்.
He will come in his own name.
அவனுடைய பெயரிலே வருவான்.
And you will accept him.
நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள்.
Now few verses we will read to show that.
நான் இதை நிரூபிப்பதற்கு ஒரு சில வார்த்தைகளை வாசிக்கிறேன்.
Come to book of Genesis chapter 49.
ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம்.
And in chapter 49 we read how Jacob is blessing his children.
யாக்கோபு எப்படி தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம்.
And in that,
இந்த லைட் போட்டா தான் தெரியும். இது ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்.
Yeah, in that,
இந்த லைட் சொல்லு.
We see that he is blessing Dan.
அவன் தான் கோத்திரத்தை அங்கே ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம்.
Now verse 17 we read.
அங்கே 17ஆம் வசனம், 47 17 நாம் வாசிக்கிறோம்.
16, 17 and 18 we can read.
16, 17, 18. அதற்கு யோசேப்பு, உங்களிடத்தில் பணம் இல்லாமல் போனால்,
49 verse 16,
49 16ஆவது வசனம், தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான், தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான்.
Yeah, here it is mentioned that Dan shall judge his people.
இங்கே தான் தன்னுடைய மக்களை விசாரிப்பான் என்று போட்டிருக்கிறது.
And it is mentioned that Dan shall be like a serpent on the way.
வழியிலே கிடக்கிற பாம்பை போல இருப்பான்.
So it is very clear mentioned that a man is going to rule from Dan who is like a serpent.
அங்கே தானிலிருந்து ஒருவன் தோன்றி அங்கே ஆளுகை செய்வான்.
So we understand the false prophet is coming from the tribe of Dan.
ஆகவே அந்த கள்ளத்தீர்க்கதரிசி தான் கோத்திரத்திலிருந்து வருகிறான்.
And we read again in the book of Zechariah.
சகரியாவின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம்.
About a person who going to come at the end time.
மறுபடியும் அங்கே தானிலிருந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம்.
The book of Zechariah.
சகரியாவின் புத்தகம்
chapter 11
11ஆம் அதிகாரம்
verse 15 onwards we will read.
15ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம்.
Here it is mentioned about a foolish shepherd.
இங்கே ஒரு புத்தியீனனான ஒரு மேய்ப்பனை குறித்து பார்க்கிறோம்.
Yeah, just we read.
கர்த்தரனை நோக்கி, நீ மதியற்ற ஒரு மேய்ப்பனுடைய ஆயுதங்களை இன்னும் எடுத்துக்கொள். இதோ நான் தேசத்திலே ஒரு மேய்ப்பனை எழும்ப பண்ணுவேன். அவன் அதமாகிறவைகளை பராமரிக்காமலும் சிதறுண்டதை தேடாமலும் நொறுங்குண்டதை குணமாக்காமலும் இழைத்திருக்கிறதை ஆதரிக்காமலும் கொழுத்ததின் மாம்சத்தை தின்று அவைகளுடைய குழம்புகளை உடைத்து போடுவான். மந்தையை கைவிடுகிற அபத்தமான மேய்ப்பனுக்கு ஐயோ, பட்டயம் அவன் புயத்தின் மேலும் அவன் வலது கண்ணின் மேலும் வரும். அவன் புயம் முழுவதும் சூம்பிப்போம், அவன் வலது கண் முற்றிலும் இருளடையும் என்றார்.
Yeah, in verse 17 he says that, oh to the idol shepherd.
இங்கே 17ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நீ ஒரு சோம்பேறித்தனமான ஒரு மேய்ப்பன்.
In verse 16 we read that, lo, I will raise up a shepherd in the land.
நான் தேசத்திலே ஒரு மேய்ப்பனை எழும்ப பண்ணுவேன்.
Now we see that the end time there will come a man in the land.
ஆகவே முடிவு காலத்திலே அந்த நிலத்திலிருந்து ஒரு மனுஷன் தோன்றுவான்.
That may be the last prime minister of Israel.
அது ஒருவேளை இஸ்ரவேலினுடைய கடைசி பிரதமராக இருக்கலாம்.
And he is the false prophet.
அவன் தான் கள்ளத்தீர்க்க தரிசி.
Now what he is going to do?
அவன் என்ன செய்வான்?
See verse 16 you read.
16ஆம் வசனம்.
And what a good shepherd is caring the sheep.
ஒரு நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக கவலைப்படுகிறான்.
But this man is not caring the sheep.
ஆனால் இந்த மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை குறித்து கவலைப்படவில்லை.
See in verse 16 he says like this.
16 ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்கிறார்.
Who shall not visit those that are cut off?
அதமாகிறவைகளை பராமரிக்காமலும் சிதறுண்டதை தேடாமலும் என்று பார்க்கிறோம்.
Yeah, neither shall seek the young one.
அங்கே இளம் ஆடுகளை அவன் அதை இளம் ஆடுகளை அவன் அதை குறித்து
கவலைப்படுகிறது.
நொறுங்குண்டதை குணமாக்காமலும் என்று போட்டிருக்கிறது. அவன் அவற்றை போஷிக்காமல் இருப்பான் என்று
போட்டிருக்கிறது.
அங்கே ஒரு மேய்ப்பனுடைய பொறுப்பு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது.
A shepherd should visit which is cut off.
அங்கே இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்டதை போய் ஒரு மேய்ப்பனானவன் போய் பார்க்க வேண்டும்.
A shepherd to take care of the young ones.
அங்கே இளமையான ஆடுகளை அந்த ஒரு மேய்ப்பனானவன் போய் பார்க்க வேண்டும்.
And a shepherd should heal the broken ones.
அங்கே நொறுங்குண்டதை ஒரு மேய்ப்பன் போய் குணமாக்க வேண்டும்.
A shepherd should feed the sheep.
இந்த ஆடுகளுக்கான போஜனத்தை ஆகாரத்தை அவன் கொடுக்க
வேண்டும்.
இந்த கள்ளத்தீர்க்கதரிசியானவன் அவன் ஒரு நாளும் அதை செய்ய மாட்டான். அதற்கு பதிலாக அவைகளுடைய மாம்சத்தை இவன்
புசிப்பான்.
சில சமயத்தில் நாம் என்ன நினைக்கிறோம், மூப்பருடைய வேலை
என்ன?
அங்கே மேய்ப்பன் அல்லது மூப்பன் அவருடைய வேலை என்ன?
So normally we have a feeling like that.
பொதுவாக நமக்கு இப்படிப்பட்ட சிந்தை இருக்கிறது.
A person who comes at the Sunday morning and breaks the bread and gives the wine is an elder.
காலையிலே வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வந்து அப்பத்தை பிட்டு திராட்சை ரசத்தை நமக்கு எடுத்துக் கொடுக்கிறவர் மூப்பர் என்று நினைக்கிறோம்.
But Bible never says like that.
ஆனால் வேதாகமம் அப்படி ஒருபோதும் சொல்லவில்லை.
Here we see the duties of the elders are mentioned, not the shepherd is mentioned.
இங்கே அந்த மூப்பருடைய அல்லது மேய்ப்பருடைய வேலை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
He should visit the sheep.
அவன் அந்த ஆடுகளை கவனிக்க வேண்டும்.
He should take care of the young ones.
அந்த இளமையானவைகளை அவன் கவனிக்க வேண்டும்.
He should heal the broken ones.
அங்கே நொறுங்குண்டதை குணமாக்க வேண்டும்.
He should feed the poor sheep.
அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும்.
These are the duties of the elders or the shepherd.
இதுதான் மூப்பருடைய அல்லது மேய்ப்பருடைய வேலையாயிருக்கிறது.
Bible never says the breaking the bread and giving the wine is the duty of the shepherd.
அங்கே அப்பத்தை பிட்டு கொடுக்கிறதும் ரசத்தை கொடுக்கிறதும் இவருடைய வேலை என்று வேதாகமம் சொல்லவில்லை.
But here we see a shepherd.
ஆனால் இங்கே ஒரு மேய்ப்பனை பார்க்கிறோம்.
Not concerned about the lamb.
அங்கே ஆடுகளை பற்றி கவலைப்படாத ஒருவன்.
This lamb is this a false prophet.
இந்த ஆடுதான் இந்த கள்ளத்தீர்க்கதரிசி.
And come back to the book of Revelation chapter 13.
இங்கே 13 அதிகாரத்துக்கு வெளிப்படுத்தல் 13 வருகிறோம்.
And we see that he will get the power to do wonders in the wonders.
அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறதற்கான வல்லமையை படைத்திருப்பான்.
He can bring fire from heaven.
மேலிருந்து அவன் அக்கினியை கொண்டு வர முடியும்.
And he will give life to the image in the temple.
அந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய அந்த உருவத்திற்கு ஒரு வெளிச்சம் கொடுக்க முடியும்.
He will give life to that image and the image will start speaking.
அதற்கப்புறம் அந்த உருவமானது பேச ஆரம்பிக்கும்.
We don't know how it's going to happen.
அது எப்படி எல்லாம் நடக்க போறது நமக்கு தெரியாது.
The image of the antichrist will start speaking.
அந்த அந்திகிறிஸ்துவினுடைய அந்த உருவமானது அது பேச ஆரம்பிக்கும்.
And all the world will wonder.
உலகம் முழுவதும் ஆச்சரியப்படுவார்கள்.
And the inaugural function, even in the inaugural function, the antichrist himself will come.
அதை ஆரம்பிக்கிற நாளிலே கூட அந்த அதிசயம் எல்லாம் அற்புதமாய் நடக்கும்.
And he will sit in the holy place.
அவன் அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே உட்கார்வான்.
And he will declare to the whole world, I am God.
உலகம் முழுவதுக்கும் சொல்வான், நான் தேவனாயிருக்கிறேன்.
And you worship me.
என்னை நீங்கள் வணங்குங்கள்.
We see in Thessalonians chapter 2 about that.
நாம்
எல்லாரும்
தரித்துக் கொள்ள வேண்டும் என்று அவன் முயற்சி செய்வான்.
And those who are not accepting this mark,
இந்த அடையாளத்தை தரித்துக் கொள்ளாத எவரும்
they will be killed.
அவர்கள் கொல்லப்படுவார்கள்.
The Jewish people will say, we will not worship the idol.
அந்த யூத மக்கள் சொல்வார்கள், இந்த சிலையை விக்கிரகத்தை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்வார்கள்.
So because of that,
அதன் விளைவாக
hundreds and hundreds of the Jewish people will be killed at that time.
நூற்றுக்கணக்கான யூத மக்கள் அங்கே கொல்லப்படுவார்கள்.
A great persecution is going to come.
ஒரு பெரிய உபத்திரவம் வரப்போகிறது.
That is what is described in chapter 13.
அதுதான் 13 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
So we are seeing about the satanic trinity here.
ஆகவே சாத்தானுடைய திரித்துவம் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம்.
The red dragon,
அங்கே அந்த வலு சர்ப்பம்.
The antichrist coming from the sea,
அந்திகிறிஸ்து கடலிலிருந்து ஏறி வருகிறான்.
And the false prophet coming from the land,
கள்ளத்தீர்க்கதரிசி நிலத்திலிருந்து ஏறி வருகிறான்.
Now we are completed up to chapter 13.
நாம் 13 அதிகாரம் வரைக்கும் முடித்திருக்கிறோம்.
Now chapter 14 you come.
14 அதிகாரத்தில்
In chapter 14,
14 அதிகாரம்
There is no special events are mentioned.
குறிப்பிடத்தக்க சம்பவங்கள் எதுவும் அதில் இல்லை.
Small small events are mentioned in chapter 14.
சின்ன சின்ன சம்பவங்கள் 14 அதிகாரத்தில் இருக்கிறது.
And these events are taking place during the 7 years.
இந்த நிகழ்ச்சிகள் அந்த 7 வருஷத்திலே நடக்கிறது.
I don't want to elaborate that events.
அதை நான் விவரித்து சொல்ல விரும்பவில்லை.
I will just note down please. If you want to write the note, you please note down that.
நீங்கள் குறித்துக் கொள்ள விரும்பினால் குறித்துக் கொள்ளுங்கள்.
In chapter 14,
14 அதிகாரத்தில்
the first event is mentioned in verse 1 to 5.
முதல் 5 வசனங்களிலே முதலாம் சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது.
So it is speaking about the sealed one of God, sealed ones of God.
முத்திரை போடப்பட்டவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது.
1,44,000 people who are sealed by God.
144,000 பேர் கர்த்தராலே முத்திரை போடப்பட்டவர்கள்.
They are with the Lord Jesus Christ.
அவர்கள் கர்த்தரோடு இருக்கிறார்கள்.
God is preserving them throughout the 7 years.
இந்த 7 வருஷங்களாக கர்த்தர் அவர்களை காக்கிறார்.
There we see how God is taking care of his people.
கர்த்தர் எப்படி தன்னுடைய மக்களை காக்கிறார் என்பதை அங்கே பார்க்க முடியும்.
So that is verse 1 to 5.
அதுதான் முதல் 5 வசனங்களிலே இருக்கிறது.
Now in verse 6 to 7,
6வது வசனத்தில் 7வது வசனத்திலும்
another thing is mentioned.
இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது.
Nothing connected each other.
இதோடு சம்பந்தப்பட்டதல்ல.
A different thing is mentioned.
வித்தியாசமான ஒரு காரியம்.
An angel is moving in the sky.
அங்கே வானத்திலே ஒரு தூதன் அங்கும் இங்கும் போகிறான்.
And preaching the gospel of eternal gospel.
அது நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிறான்.
So that is what we read in verse 6 and 7.
அதுதான் 6 7 வசனங்களிலே வாசிக்கிறோம்.
And in the third event is an entirely different event.
மூன்றாவது சம்பவம் முற்றிலும் வேறான சம்பவம்.
He is speaking about the fall of Babylon.
பாபிலோனின் வீழ்ச்சியை அங்கே சொல்லி இருக்கிறது.
That is in verse 8 we read like this.
8வது வசனத்திலே இப்படி இருக்கிறது.
The fallen Babylon is fallen.
பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது.
And the God's wrath is falling upon Babylon.
கர்த்தருடைய கடுமையான கோபம் பாபிலோன் மீது விழுகிறது.
Which is the country Babylon?
பாபிலோன் என்பது எந்த நகரத்தை குறிக்கிறது? எந்த நாடு?
ஈராக்.
ஈராக்.
See, the Babylon is the first country which attacked Judah.
யூதாவை தாக்கிய முதல் நாடு இந்த பாபிலோனாக இருக்கிறது.
Babylon is the first country destroyed Jerusalem.
எருசலேமை அழித்த நகரமாய் இந்த பாபிலோன் இருக்கிறது.
Babylon is the first country that destroyed the temple of God.
தேவனுடைய ஆலயத்தை அழித்த முதல் நாடாக இருக்கிறது.
And definitely God is going to judge Babylon.
ஆகவே பாபிலோனை கர்த்தர் நிச்சயமாய் நியாயம் தீர்ப்பார்.
The Babylonian king destroyed the temple.
பாபிலோனிய ராஜா இந்த ஆலயத்தை கெடுத்து போட்டார்.
So the king of the Jew, Lord Jesus Christ is going to destroy Babylon.
ஆகவே கர்த்தர் இந்த பாபிலோனை நாசமாக்க போகிறார்.
So the punishment of the Babylon is mentioned in verse 8.
ஆகவே இந்த 8வது வசனத்திலே பாபிலோனுக்கு கிடைக்க போகிற தண்டனை சொல்லப்பட்டிருக்கிறது.
Details are given in chapter 17 and 18 we will come to that.
17 18ஆம் அதிகாரத்திலே இது விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது.
Now verse 9 to 11.
9-லிருந்து 11வது வசனம் வரைக்கும்
the image of those who got the image of the mark of the beast, they will be punished.
அங்கே இந்த மிருகத்தினுடைய அடையாளத்தை தரித்துக் கொண்டவர்கள் அங்கே தண்டிக்கப்படுவார்கள்.
God's judgment is going to come upon them.
கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வரப்போகிறது.
Now verse 9 and 10 you please read.
9ஆம் 10ஆம் வசனங்களை வாசிக்கலாம். அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான்.
And verse 11 also we see.
11வது வசனம், அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும், மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது.
Yeah, we see how the God's judgment is going to come upon those who get the mark of the beast.
இந்த மிருகத்தினுடைய அடையாளத்தை தரித்துக் கொண்டவர்களுக்கு எப்படி நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்பதை பார்க்கிறோம்.
The God will send them judgment, the wrath of God will come upon them.
கர்த்தருடைய கோபம் அங்கே இறங்கும்.
And they will be going to suffer in the lake of fire.
அங்கே அக்கினி கடலிலே அவர்கள் அதனுடைய பலனை அடைவார்கள்.
And eternally they will be thrown into the hell fire.
நித்தியமாக அவர்கள் அந்த நரக வேதனையிலே தள்ளப்படுவார்கள்.
So if anybody is seated here today,
இங்கே யாராவது அமர்ந்திருப்பவர்கள்,
who is not accepted Jesus as your personal savior,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால்,
let me tell you, you are going to get the mark of the beast.
நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன், இந்த மிருகத்தினுடைய அடையாளத்தை பெறுவீர்கள்.
And if you are going to get the mark of the beast,
அந்த மிருகத்தின் அடையாளத்தை நீங்கள் பெறும் பொழுது,
the God's judgment will come upon you.
கர்த்தருடைய நியாய தீர்ப்பு உங்கள் மீது வரும்.
Now the days are coming very very close.
அந்த நாட்கள் மிகவும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது.
You will get the mark 666.
666 என்கிற எண்ணை நீங்கள் பெறுவீர்கள்.
And those who are getting the mark,
அந்த அடையாளத்தை நீங்கள் பெறும் பொழுது,
God's judgment will come.
கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும்.
And next we see in verse 13.
அடுத்து 13வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம்.
And there will be the comfort of the saints are mentioned.
அங்கே பரிசுத்தவான்களுடைய ஆறுதலை குறித்து பார்க்கிறோம்.
It is a blessed thing that who die in the Lord.
கர்த்தருக்குள் மரிக்கிறவர்களுடைய ஆசீர்வாதம்.
And we see the Lord will bless them.
கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார்.
Whatever we do here for the Lord, God will give us a reward.
கர்த்தருக்காக நாம் இங்கே என்னென்ன செய்கிறோமோ அதனுடைய பலனை கர்த்தர் கொடுப்பார்.
So verse 13 we read like this.
13ல் நாம் இப்படி வாசிக்கிறோம்.
Blessed are the dead who die in the Lord from henceforth.
கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள்.
They may be resting from their labors and their works do follow them.
அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள், அவருடைய கிரியைகள் அவர்களோட கூட போம்.
Now another event is mentioned in verse 14 to 16.
14லிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது இன்னொரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது.
Jesus Christ is coming to gather his beloved ones.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தான் நேசித்தவர்களை எடுத்துக்கொண்டு போகும்படி வருகிறார்.
The harvest of the faithful we see there.
அங்கே உண்மையா இருந்தவர்களை குறித்த ஒரு அறுவடை.
God, Lord Jesus is coming to take away his people.
கர்த்தர் தன்னுடையவர்களை எடுத்துக்கொள்ளும்படி வருகிறார்.
And finally verse 17 to 20.
கடைசியாக 17லிருந்து 20 வரைக்கும்,
Lord Jesus is coming to judge the world.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தை நியாயம் தீர்க்கும்படி வருகிறார்.
Now let me tell you once again.
மறுபடியும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன்.
Chapter 14.
14ஆம் அதிகாரம்.
He's not speaking about a particular thing.
ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து சொல்கிறது.
So many things are mentioned there.
நிறைய சம்பவங்கள் அதில் இருக்கிறது.
Small small scene.
சின்ன சின்ன சம்பவங்கள்.
And Lord is expounding that later on in other passages.
கர்த்தர் இதை மற்ற பகுதிகளிலே விரிவாக எடுத்து சொல்கிறார்.
So this is chapter 14.
இதுதான் 14ஆம் அதிகாரம்.
Now we are coming to chapter 15 and 16 together.
15 16ஆம் அதிகாரங்களை
பார்க்கிறோம். Now I told you the book of Revelation.
இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி,
about that it is concerned about three judgments.
மூன்று நியாய தீர்ப்புகளை குறித்ததாக இருக்கிறது.
And you know the first judgment.
உங்களுக்கு தெரியும் அது முதலாவது நியாய தீர்ப்பு என்னது?
Seal judgment.
அங்கே முத்திரையை குறித்த ஒரு நியாய
தீர்ப்பு. The second judgment.
இரண்டாவது நியாய தீர்ப்பு.
The trumpet judgment.
எக்காள நியாய தீர்ப்பு.
At the seventh trumpet, what will happen?
ஏழாம் எக்காலம் ஊதப்படும் பொழுது என்ன நடக்கும்?
Seventh judges trumpet, what will happen?
ஏழாவது எக்காலம் ஊதப்படும் பொழுது என்ன நடக்கும்?
Jesus Christ is Jesus is coming. Okay, now then you will be wondering, what about the seventh bowl judgment? Jesus is coming, then what about the seventh bowl judgment?
அந்த ஏழாவது காரியம் நடக்கும் பொழுதே ஆண்டவர் வந்துவிட்டால் அதற்கப்புறம் இந்த கலசத்தை குறித்த நியாய தீர்ப்பு என்ன இருக்கிறது?
Jesus is there, the, how the seventh judgment, that is the bowl judgment will take place.
அப்பொழுதே கர்த்தர் வந்துவிட்டால் இந்த அடுத்த கலசத்தினுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும்?
I thought somebody will ask me, nobody asked me.
அதை கேட்பீர்கள் என்று நினைத்தேன் யாரும்
அதற்குள்ளே
நாம் பார்க்கலாம்
ஒரு
காரியத்தை மனதிலே வைத்துக் கொள்ள
வேண்டும்
வெளிப்படுத்தின விசேஷ
புத்தகம்
அங்கே அந்த வருஷ பிரகாரமாக எழுதப்படவில்லை அதையெல்லாம் ஒன்றாக சேர்த்து நீங்கள் புரிந்து கொண்டால் தான் புரிந்து கொள்ள முடியும்
பிஃபோர் கோயிங் டு சாப்டர் 15 அண்ட் 16
15 16 அதிகாரங்களை பார்க்கிறதுக்கு முன்பு
ப்ளீஸ் நோட் டவுன் எ வெரி இம்பார்ட்டன்ட் திங்
ஒரு காரியத்தை குறித்துக் கொள்ளுங்கள்
we will go to a summary of the whole thing which we have studied
நாம் இதுவரைக்கும் படித்த அனைத்தினுடைய சுருக்கத்தையும் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும்
now chapter 1
முதலாம் அதிகாரம்
glory of lord jesus christ
கர்த்தருடைய மகிமை
I hope you understood that
அதை புரிந்து கொண்டீர்கள்
Now chapter 2
இரண்டாம் அதிகாரம்
The churches in the Asia Minor
ஆசியா மைனரில் உள்ள சபைகள்
chapter 2 and 3
ரெண்டு மூன்றும்
Yes all right
Now
comes to the chapter 4
நான்காம் அதிகாரத்துல
and chapter 5
நான்கு ஐந்தாம் அதிகாரத்துல
What is the
என்ன இருக்குது
4 and 5 the worship in heaven
அங்கே பரலோகத்திலே நடக்கிற ஆராதனை
worshiping him as the creator
அவரை சிருஷ்டிகராக ஆராதிக்கிறது
and worshiping him as the redeemer
அவரை மீட்பர் என்கிற நிலையிலே ஆராதிக்கிறது
so when we come to worship we have to think all these two things
ஆகவே ஆராதிக்க விரும்பும்போது இதையும் இந்த இரண்டையும் நாம் நினைக்க வேண்டும்
we should worship god because he is our creator
அவர் நம்முடைய சிருஷ்டிகர் என்ற நிலையிலே ஆராதிக்க வேண்டும்
and we should worship him because he is our redeemer
நம்மை மீட்டவர் என்கிற நிலையிலும் ஆராதிக்க வேண்டும்
now i told you from that time onwards chapter 6 onwards
ஆறாம் அதிகாரத்திலிருந்து
the judgment starts
நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கிறது
What is the first one?
முதலாம் நியாய தீர்ப்பு எது?
That is seal judgment.
அங்கே முத்திரை நியாய தீர்ப்பு.
The seal is broken.
அந்த முத்திரை உடைக்கப்படுகிறது.
You see the first seal?
முதலாவது முத்திரை பார்த்தீர்கள்.
The first seal what is that? Antichrist is coming.
அந்திகிறிஸ்து வருகிறான்.
Second seal?
இரண்டாவது முத்திரை.
The war is taking place.
அங்கே யுத்தம் சம்பவிக்கிறது.
And the third seal?
மூன்றாவது முத்திரை.
Famine is taking place.
பஞ்சம் உண்டாகிறது.
So likewise the seven seals are there.
இப்படிப்பட்ட நிலையிலே ஏழு முத்திரைகள் அங்கே உடைக்கப்படும்.
Seven seal judgment.
ஏழு முத்திரை நியாய தீர்ப்பு.
What will happen on the seventh seal?
ஏழாவது முத்திரை உடைக்கப்படும் பொழுது என்ன நடக்கும்?
Absolute silence in heaven.
அங்கே பரலோகத்திலே மிகுந்த அமைதல்.
So preparing for the next series of judgment.
அதற்கப்புறம் தொடர்ந்து நடக்கப் போகிற நியாய தீர்ப்புகளுக்கான ஒரு ஆயத்தம்.
I hope this much you understood.
இதுவரைக்கும் புரிந்து கொண்டீர்கள்.
Now the next one very important.
அடுத்து உள்ளது மிகவும் முக்கியமான ஒன்று.
Then we see the second series of judgment.
இரண்டாவது தொடராக ஆரம்பிக்கிற நியாய தீர்ப்பு
That is the trumpet judgment.
அது எக்கால நியாய தீர்ப்பு
Now the third judgment what is the third series of judgment?
மூன்றாவது உள்ள தீர்ப்பு எது?
Bowl judgment.
கலசத்தை பயன்படுத்தும் கலச நியாய தீர்ப்பு
The trumpet judgment and bowl judgment.
அந்த எக்கால நியாய தீர்ப்பு கலச நியாய தீர்ப்பு
When you study the book of Revelation
இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது
you should understand one thing
ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும்
the trumpet judgment and the bowl judgment they are taking place at the same time
அந்த எக்கால நியாய தீர்ப்பும் கலச நியாய தீர்ப்பும் ஒரே நேரத்தில் சம்பவிக்கிறது
they are simultaneously one after the other it is taking place
ஒன்றுக்கொன்று தொடர்ந்து நடக்கிறதா இருக்கிறது
look at here
இங்கே பாருங்கள்
the trumpet judgment
இங்கே இந்த எக்கால நியாய தீர்ப்பில்
the first trumpet judgment
முதலாவது எக்காலம்
where it is affected
என்ன எது பாதிக்கப்படுகிறது
upon the earth
பூமியிலே பாதிப்பு வருகிறது
the second trumpet judgment
இரண்டாவது எக்காலம்
it is upon the sea
கடலிலே பாதிப்பு
the third
மூன்றாவது
is the river
அங்கே ஆறுகளிலே பாதிப்பு
the fourth one
நான்காவது
is the heaven
அங்கே
heaven
மேலே அங்கே ஆண்டவருடைய ராஜ்யத்திலே உள்ள காரியம்
fifth one
ஐந்தாவது
We see about the man can human beings are affected
manithargal baadhikkapadugirargal
and the sixth one
aaravathu ondru
river euphrates dries up
ange aiprath nadiyile yerpadugira oru
that is the final world war called armageddon
ange than armageddon engra irudhi yuttamanadu nadakkum
and look at the seventh trumpet
ஏழாவது எக்காலத்தை பாருங்கள்
What happens?
என்ன நடக்கிறது?
Jesus is coming to rule
கர்த்தர் ஆட்சி செய்ய வருகிறார்
Now you look at the trumpet judgment in one side
இந்த எக்கால நியாய தீர்ப்பை ஒரு பக்கத்திலே வைத்துக் கொண்டு
Listen carefully
கவனியுங்கள்
When the trumpet judgment is made upon the earth
இந்த எக்கால நியாயத்திற்பு பூமியிலே வரும் பொழுது
it is mentioned always that one third is affected, have you noticed that?
அதிலே மூன்றில் ஒரு பங்கு பாதிக்கப்பட்டது, மூன்றில் ஒரு பங்கு என்று சொல்லி திரும்ப திரும்ப வருகிறது.
The whole world is not affected, only one third is affected.
உலகம் முழுவதும் பாதிக்கப்படவில்லை, மூன்றில் ஒரு பங்கு பாதிக்கப்படுகிறது.
But when you talk about the bowl judgment,
ஆனால் இந்த கலச நியாயத்திற்பு பற்றி சொல்லும் பொழுது
it is so severe,
அது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது.
The whole world is affected.
உலகம் முழுவதும் பாதிக்கப்படுகிறது.
So we see that side by side in the same area it is affected.
ஆகவே இதை அருகாமையிலே ஒவ்வொன்றை வைத்து பார்க்கும் பொழுது ஒன்றுக்கொன்று பாதிக்கிறது.
I will repeat it again.
நான் மீண்டும் சொல்கிறேன்.
When the first trumpet judgment takes place,
முதலாவது எக்காலம் தீர்ப்பு வரும் பொழுது
the earth is affected.
பூமி பாதிக்கும்.
How much earth?
எவ்வளவு?
One third is affected.
மூன்றில் ஒரு பங்கு.
And at the same time,
அதே நேரத்தில்
the bowl judgment is poured.
அந்த கலச நியாய தீர்ப்பும் ஊற்றப்படுகிறது.
It is much more severe.
அது இதைவிட மிகவும் அதிக பாதிப்பை
உண்டாக்குகிறது. The same area.
அதே பகுதியை பாதிக்கிறது.
But the whole area is affected.
ஆனால் முழு பகுதியும் பாதிக்கிறது.
So we see that it is side by side it is happening.
இவை இரண்டும் அருகருகே சம்பவிக்கின்றன.
I hope you understood it.
நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் நினைக்கிறேன்.
At the end,
முடிவில்
the seventh one,
ஏழாவது ஒன்று,
seventh trumpet,
ஏழாவது எக்காளம்,
and the seventh bowl judgment,
ஏழாவது அங்கே கலசம்,
Jesus is coming to rule the world.
கர்த்தர் உலகத்தை ஆளும்படியாக வருகிறார்.
Unless and until you understand this, you will not understand the book of Revelation properly.
இதை புரிந்து கொள்ளாவிட்டால் வெளிப்படுத்தின விசேஷத்தை புரிந்து கொள்வது கடினம்.
Otherwise you will get confused with the whole thing.
இல்லாவிட்டால் மொத்தத்தையும் நீங்கள் குழப்பிக் கொண்டிருப்பீர்கள்.
So please note down this one.
இந்த காரியத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள்.
So we see about the judgments are happening not one after the other, but it is side by side it is happening.
இந்த நியாய தீர்ப்புகள் ஒன்றுக்கு பின் ஒன்றாக நடக்காமல் அருகருகே நடந்து கொண்டிருக்கிறது.
The trumpet judgment one third is affected.
அங்கே எக்கால நியாய தீர்ப்பில் மூன்றில் ஒன்று பாதிக்கிறது.
But the bowl judgment so severe it is affected the whole world.
கலச தீர்ப்பானது உலகம் முழுவதையும் பயங்கரமாக பாதிக்கிறது.
Now come to chapter 15.
பதினைந்தாம் அதிகாரத்துக்கு வாருங்கள். அதுல என்ன பார்க்கிறோம்? உலகம் முழுவதுக்கும் வரப்போகிற ஒரு நியாய தீர்ப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். இங்கே ஏழு கலச நியாய தீர்ப்பை பார்க்கிறோம்.
The angels, seven angels are coming with a bowl.
அங்கே ஏழு தூதர்கள் கலசங்களை ஏந்தி வருகிறார்கள்.
And this is a golden bowl.
இது தங்கத்திலே செய்யப்பட்டது.
And full of the wrath of God.
அதிலே முழுவதும் கர்த்தருடைய கோபம் இருக்கிறது.
So in chapter 15 we see the heaven is preparing for the final judgment upon the earth.
ஆகவே பூமியின் மீது இறுதியான நியாய தீர்ப்பை கொடுக்கிறதற்கு பரலோகம் தயாராகிறது என்பதை இந்த பதினைந்தாம் அதிகாரம் காட்டுகிறது. ஒருவர் பின் ஒருவராக இந்த தூதர்கள் வருகிறார்கள்.
Carrying the wrath of God in the golden bowl.
கர்த்தருடைய கோபத்தை இந்த பொன்னால் செய்யப்பட்ட கலசங்களிலே சுமந்து வருகிறார்கள்.
Now come to chapter 16.
16 அதிகாரத்துக்கு பாருங்க.
Verse 1 we read.
முதலாம் வசனம், அப்பொழுது தேவாலயத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம் அந்த ஏழு தூதருடனே, நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண்
உண்டாயிற்று.
அவர்கள் எங்கே ஊற்றினார்கள்? பூமியின் மீது ஊற்றினார்கள்.
See, note down, in the first case, in the trumpet, the effect that is upon the earth.
அங்கே எக்காலம் ஊதப்படும் பொழுது அங்கே பூமி பாதிக்கிறது.
Same way, here also the earth is affected.
அதே போல கலசம் ஊற்றப்படும் பொழுதும் பூமி பாதிக்கிறது.
And what happens because of that?
அதனுடைய விளைவாக என்ன நடக்கிறது?
Those who got the mark of the beast, you look at that.
மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொண்டவர்கள்
666. They were all suffering boils on their body.
அவருடைய சரீரம் முழுவதும் கொடிய புண்களால் பாதிக்கப்படுகிறார்கள்.
And it's extremely painful.
மிகவும் வேதனை நிறைந்த ஒன்று.
In our modern language,
நம்முடைய நவீன பாஷையிலே சொன்னால்,
we can say that maybe a skin cancer.
அதுக்கு பெயர் அந்த தோல் சம்பந்தமான புற்றுநோய் என்று கூட சொல்லலாம்.
So those who are getting the mark of the beast,
மிருகத்தினுடைய முத்திரையை தரித்தவர்கள்,
the God's judgment is coming upon them.
கர்த்தருடைய கோபம் அங்கே வருகிறது.
They are going to suffer from the skin cancer.
அவர்கள் அந்த தோல் புற்றுநோயினால் பாதிக்கப்பட போகிறார்கள்.
Now the scientists say the chip which is microchip which they are going to introduce.
அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் அறிமுகப்படுத்த போகிற அந்த சின்ன சிப் என்று சொல்லக்கூடிய காரியத்தினால,
where the mark is there,
அங்கே அடையாளம் இருக்கும்.
The identification number is there,
அங்கே நம்முடைய அடையாள எண் இருக்கும்.
And that is made up of lithium.
லித்தியம் என்கிற உலோகத்தினாலே செய்யப்பட்டிருக்கும்.
And because the lithium enters in the body and it remains on the body for a long time.
அந்த லித்தியம் ஆனது சரீரத்திற்குள்ளே போய் ரொம்ப நாட்கள் இருக்கிறதுனாலே,
And it can result in the cancer.
அது கேன்சராக மாறும்.
So we see they are suffering from the cancer.
ஆகவே இவர்கள் கேன்சர் நோயினாலே பாதிக்கப்படுகிறார்கள்.
So we read about the bowel judgment is so severe and people are extremely painful.
இந்த கலச நியாய தீர்ப்பு மிகவும் பயங்கரமான பாதிப்பை உண்டாக்கும்.
Now come to verse 3.
மூன்றாம் வசனத்தை பாருங்கள்.
16:3.
16:3. இரண்டாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான். உடனே அது செத்தவனுடைய ரத்தம் போலாயிற்று. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின.
So we see the second bowl judgment is upon the sea.
இரண்டாவது அந்த கலச நியாய தீர்ப்பு கடலின் மீது விழுகிறது.
So all the animals in the sea will die.
கடலில் உள்ள அத்தனை மிருகங்களும் செத்து போகும்.
And it will become like a blood.
அது ரத்தமயமாகிவிடும்.
So we see that again the judgment of God is coming upon the sea.
மறுபடியும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அங்கே கடலின் மீது வருகிறது.
That is the second bowl judgment.
அது இரண்டாவது கலச நியாய தீர்ப்பு.
Now comes to the third one.
மூன்றாவது தீர்ப்பு.
The fourth verse 4 you read.
நாலாவது வசனம். மூன்றாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். உடனே அவைகள் ரத்தமாயின.
Yeah, the fresh waters are affected.
நல்ல தண்ணீர் இருக்கக்கூடிய இடம் பாதிக்கப்படுகிறது.
There's no way to drink water.
தண்ணீர் குடிக்கிறதுக்கு வழியே இல்லை.
Now you read down verse 4 or 5 onwards.
ஐந்தாம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தண்ணீர்களின் தூதன், இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தவருமாகிய தேவரீர், இப்படி நியாயம் தீர்க்க நீதி உள்ளவராயிருக்கிறீர். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தையும் தீர்க்க தரிசிகளுடைய ரத்தத்தையும் சிந்தனப்படினால் ரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர், அதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்ல
கேட்டேன்.
நீர் நீதியுள்ள தேவன்.
Why you are righteous?
ஏன் நீதியுள்ளவர்?
Because these people shed your blood of your prophet.
உம்முடைய தீர்க்க தரிசிகளுடைய ரத்தத்தை இவர்கள் சிந்தினார்கள்.
They were killing godly men.
தேவ பக்தியுள்ள மனுஷர்களை கொன்று போட்டார்கள்.
Because of that,
அதன் விளைவாக
they should drink the blood.
அவர்கள் இந்த ரத்தத்தை குடிக்க வேண்டும்.
So God's judgment is coming upon them.
ஆகவே தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வருகிறது.
The drinking water is affected.
குடி தண்ணீர் பாதிக்கப்படுகிறது.
The highly polluted water.
எல்லாம் மாசுபட்டு போய்விட்டது.
And the heaven says you are right God because they never taken care of everything.
பரலோகம் சொல்லுகிறது, நீர் நீதி உள்ள தேவன், சகலவற்றையும் குறித்து கவலைப்படுகிற தேவன்.
Now verse 8 and 9 we see the fourth bowl judgment.
8ஆம் 9ஆம் வசனத்திலே நான்காவது நியாய தீர்ப்பு. நான்காம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை.
The fourth bowl judgment is mentioned.
இங்கே நான்காவது கலச நியாய தீர்ப்பு.
And because of the fourth bowl judgment,
இந்த நியாய தீர்ப்பின் விளைவாக
a lot of atmospheric changes are occurring.
அநேக மாற்றங்கள் ஏற்படுகிறது.
The entire atmosphere is getting a hot up. The temperature is increasing.
சுற்றுச்சூழல் முற்றிலும் பாதிக்கப்படுகிறது.
The sun is giving so much hot as if everybody is sweating like us. Now we are sweating more than that, it will happen.
இப்பொழுது நம்ம அதிகமாக வேர்த்து வெக்கையினால் பாதிக்கப்படுகிறது போல அங்கே சூரியன் அதிகமாக தகிக்கும்.
And it is mentioned that they will die because of sunstroke.
அங்கே சன்ஸ்ட்ரோக் என்று சொல்லப்படுகிற சூரிய வெப்பத்தின் பாதிப்பினால அநேகர் மாண்டு போவார்கள்.
So the judgment of God is coming upon the humanity in that way.
அந்த வகையிலே மனிதன் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இறங்குகிறது.
The air is affected.
அங்கே காற்று அங்கே பாதிக்கப்படுகிறது. சூழ்நிலை பாதிக்கப்படுகிறது.
The temperature increases.
அங்கே உஷ்ணநிலை கூடுகிறது.
Now comes to the fifth one.
ஐந்தாவது காரியம்.
Fifth bowl judgment.
ஐந்தாவது கலச நியாய தீர்ப்பு.
When the fifth bowl judgment is poured,
ஐந்தாவது கலசம் ஊற்றப்படும் பொழுது,
we see the kingdom of the Antichrist is coming to an end.
அந்திக்கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் முடிவுக்கு வருகிறது.
See, all these years the Antichrist thinks that he can rule the world.
இதுவரைக்கும் அவன் நினைத்துக் கொண்டிருந்தான் உலகத்தையே நான் ஆட்சி செய்வேன் என்று.
But the God of heaven cannot tolerate that for a long.
பரலோகத்தின் தேவன் அதை ஒருபோதும் சகித்துக் கொண்டிருக்க முடியாது.
So God will send his judgment upon the Antichrist and his kingdom.
ஆகவே கர்த்தர் அந்திக்கிறிஸ்துவின் மீதும் அவனுடைய ராஜ்யத்தின் மீதும் தன்னுடைய நியாய தீர்ப்பை அனுப்பியே ஆக வேண்டும்.
All his peace treaty will finish.
அவனுடைய காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வர வேண்டும்.
There is no more peace.
அங்கே ஒருபோதும் சமாதானம் இருக்காது.
And the entire economic policy will be collapsed.
அவர்களுடைய பொருளாதார கொள்கை உடைபட்டு போகும்.
So we see the Antichrist and his kingdom will come to an end.
ஆகவே அந்திக்கிறிஸ்துவும் அவனுடைய ஆட்சியும் முடிவுக்கு வரும்.
See, when a kingdom is failing in his kingdom,
ஒரு ராஜா தன்னுடைய ராஜ்யத்திலே தோற்று போவானால்,
the immediate effect is that he will declare a war.
அதன் உடனடியான விளைவு அவன் யுத்தத்துக்கு ஆயத்தமாவான்.
You look at any history of the war, we see that is a failure of the king.
வரலாற்றினுடைய, அதாவது போரின் வரலாறுகளை பார்க்கும் பொழுது, அந்த ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறவன் தோற்று போகிறதுனாலே வரும்.
So because of this, probably the final world war, Armageddon will start.
அதனால தான் கடைசியிலே அர்மகதோன் யுத்தமானது ஆரம்பிக்கும்.
So the Antichrist and his kingdom will come to an end.
ஆகவே அந்திக்கிறிஸ்துவும் அவனுடைய ராஜ்யமும் முடிவுக்கு கொண்டு வரப்படும்.
So in verse 12 we see the sixth bowl judgment, the war is started.
அங்கே 12ஆம் வசனத்திலே ஆறாவது நியாய தீர்ப்பை பார்க்கிறோம்.
When the sixth bowl judgment is poured,
ஆறாவது கலச நியாய தீர்ப்பு வரும் பொழுது
என்ன
நடக்கும்?
We see that the river Euphrates is dried up.
அங்கே ஐப்ராத் நதி வறண்டு போகும்.
பனிரெண்டாம்
வசனம், ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் ஒரு பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று.
River Euphrates will dry up.
Euphrates நதி வறண்டு போகும்.
Then three frog-like creatures comes out.
தவளையை போல் இருக்கிற மூன்று பிராணிகள் அங்கே வரும்.
Now verse 13 you read.
13-லே வாசிக்கிறோம், அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன்.
Yeah, three evil spirit from the dragon, antichrist and the false prophet.
மூன்று அசுத்த ஆவிகள் வலு சர்ப்பத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து வெளியே வருகிறதை நாம் பார்க்கிறோம்.
And what they will do?
அவர்கள் என்ன செய்வார்கள்?
Now read it again.
அதை பார்க்கலாம். 14ஆம் வசனம், அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகும்.
Yeah, this evil spirit, they will go all over the world.
உலகம் முழுவதும் உள்ள அசுத்த ஆவிகள் உலகம் முழுவதும் போகிறது.
They will gather every kings.
ஒவ்வொரு ராஜாவையும் சேர்த்துக்கொண்டு.
Why they are gathering?
ஏன் சேர்க்கிறார்கள்?
For the final world war.
கடைசி உலக யுத்தத்திற்கு.
The great battle of God.
தேவனுடைய பயங்கர யுத்தம்.
You know what is Armageddon?
Armageddon உங்களுக்கு தெரியுமா?
The Armageddon, Megiddo is a place in Israel.
Megiddo என்று சொல்லப்படுகிற Armageddon இஸ்ரேலில் ஒரு இடம்.
It is in the north of Palestine.
பாலஸ்தீனா தேசத்திற்கு வடபகுதியில் இருக்கிறது.
It is near Nazareth.
நாசரேத் அருகே இருக்கிறது.
It's a great valley, the Megiddo Valley.
மெகிதோ பள்ளத்தாக்கு என்பதுதான் அந்த இடம்.
You know, in the history, Napoleon was a great warrior.
வரலாற்றிலே நெப்போலியன் ஒரு பெரிய போர் வீரன் என்று உங்களுக்கு
தெரியும். So the Napoleon happened to be in the land of Palestine.
அந்த பாலஸ்தீனா அருகே அவன் நெப்போலியன் சென்றிருந்தான்.
And he saw this Megiddo.
மெகிதோவை பார்த்தான்.
And when he saw Megiddo,
மெகிதோவை பார்த்த பொழுது,
he said, "Oh, this is a very nice place."
இது அருமையான இடமா இருக்கிறது.
And he said that this is a very good place that all the armies of the world can gather here.
உலகம் முழுவதும் உள்ள அந்த படைகள் எல்லாம் இங்கே கூடலாமே என்று நினைத்தான்.
He never read the Bible and said,
அவன் வேதாகமத்தை படித்து சொல்லவில்லை.
When he saw the strategic position, the landscape, he thought that is a good place so armies can gather together.
அங்கே உள்ள நல்ல சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து படைகள் கூடுகிறதற்கு பொருத்தமான இடம் என்று சொன்னான்.
And Bible says,
வேதாகமம் சொல்கிறது,
at the end time,
அந்த முடிவு காலத்தில்
all the armies of the world will gather there.
உலகம் எங்கும் உள்ள படைகள் எல்லாம் அங்கே கூடும்.
You know that the world history there were three wars took place.
உலக வரலாற்றிலே இரண்டு போர்கள் நடந்திருக்கிறது.
The first world war,
முதலாம் உலக யுத்தம்,
and the second world war,
அடுத்து இரண்டாவது உலக யுத்தம்.
In 1914 onwards the first world war took place.
1914 இருந்து முதல் உலக யுத்தம் ஆரம்பித்தது.
And why this war took place?
ஏன் இந்த யுத்தம் நடந்தது?
And if you look at that, there is no major reason for the war.
அதற்கென்று முக்கியமான ஒரு காரணம் ஒன்றும் இல்லை.
And we wonder whether anything is mentioned about the war in the Bible.
போரை பற்றி பைபிளில் சொல்லி இருக்கிறதா?
First World War, Second World War,
முதல் உலக யுத்தம், இரண்டாவது யுத்தம் என்று சொல்லி இருக்கிறதா?
We don't have much description about this war.
இதை பற்றி அதிக விளக்கம் சொல்லப்படவில்லை.
But if you study the history,
ஆனால் வரலாற்றை படித்து பார்த்தால்,
I don't have time to explain all that things.
அதை விளக்க நேரம் இல்லை.
But I just briefly tell you.
சுருக்கமாக சொல்கிறேன்.
See, the First World War took place.
முதலாம் உலக யுத்தம் நடந்தது.
And during the war,
அந்த சமயத்தில்
main enemy, the enemies are British and the Germany.
ஜெர்மனிக்கும் பிரிட்டனுக்கும் இடையே,
and they were fighting each other.
அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டார்கள்.
And Britain was ruling all over the world.
அவர்கள் உலகம் முழுவதையும் பிரிட்டன் ஆண்டு கொண்டிருந்தது.
But even with their all the power,
அவர்களுக்கு அவ்வளவு வலிமை இருந்தும்,
listen carefully, they could not win the war.
அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை.
A stage has come.
ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தது.
That the Britain is going to fail in the war.
பிரிட்டன் தோல்வி அடைய போகிறது
என்கிற
ஜெயிக்க
போகிறது.
அதிகமாய் பிரிட்டன் பயந்து
போய்விட்டது.
பிரிட்டன்ல ஒரு விஞ்ஞானி இருந்தார். அவர் ஒரு ரசாயனவாதி.
கேஸை
கண்டுபிடித்த, வாயுவை
கண்டுபிடித்த,
TNT என்று சொல்லக்கூடிய ஒரு வாயுவை கண்டுபிடித்தவர்.
TNT means trinitrotoluene.
Trinitrotoluene என்கிற ஒரு வாயுவை
கண்டுபிடித்தார். Highly poisonous gas.
அது மிகவும் விஷம் நிறைந்த வாயு.
So with that gas,
அந்த வாயுவை பயன்படுத்தி,
the British government or the British army got victory over Germany.
அதன் உதவியுடன் இந்த பிரிட்டன் அரசாங்கம் வெற்றியை ஈட்டியது.
So in the First World War,
ஆகவே முதல் உலக யுத்தத்தில்,
the British government got the victory.
பிரிட்டன்காரர்கள் வெற்றி பெற்றார்.
And they were very happy.
அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
And they called this young scientist, come here, my young scientist.
அந்த அறிவியல் அறிஞரை கூப்பிட்டார்கள்.
And his name was Weissman.
அவருடைய பெயர் வீஸ்மன்.
So Mr. Weissman,
Mr. Weissman,
what do you want? How much money you want for this?
உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டும் இதற்கு?
He said, I don't want any money.
அவன் சொன்னான், எனக்கு எந்த பணமும் வேண்டாம்.
But one desire I have.
ஆனா எனக்கு ஒரு ஆசை இருக்கு.
Only one desire.
ஒரே ஒரு ஆசை.
And what is your desire? They asked.
உன்னுடைய ஆசை என்ன?
We have one desire that I am a Jew. I am a Jew.
நான் ஒரு யூதன்.
And I don't have a country to go.
எனக்கு எங்கேயும் போறதுக்கு இடம் இல்ல.
We have a country.
அங்கே ஒரு நாடு இருக்கிறது.
My father's land.
என்னுடைய தகப்பனாருடைய இடம்.
And nobody is there in that land.
அங்கே யாரும் இல்ல.
And we are a group of people.
நாங்கள் ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறோம்.
The Jewish people, we are scattered all over the world.
நாங்கள் உலகம் முழுவதும் யூதர்கள் சிதறி இருக்கிறோம்.
And we are a group of people.
நாங்கள் ஒரு கூட்ட மக்களா இருக்கிறோம்.
Without a land.
இடம் இல்லாமல் இருக்கிறோம்.
So give us that land.
ஆகவே அந்த இடத்தை எங்களுக்கு தாருங்கள்.
Without a people.
ஆள் இல்லாத இடம்.
To a people without a land.
இடம் இல்லாதவர்களுக்கு அந்த ஆள் இல்லாத இடத்தை கொடுங்க.
Please allow us to enter there.
ஆகவே நாங்கள் அங்கே நுழையிறதுக்கு அனுமதி கொடுங்க.
The British people thought allowing Jewish people to go there is not that easy.
இது அவ்வளவு எளிதான காரியமா என்று பார்த்தார்கள்.
The British Prime Minister finally agreed. Okay, we are agree.
கடைசியில் அந்த பிரதமர் சொன்னார், போகலாம் என்று சொல்லி.
At that time the Palestine was in the hands of British people.
அந்த சமயத்திலே அந்த பாலஸ்தீனம் பிரிட்டிஷ்காரருடைய கையில் இருந்தது.
Now the Palestine was ruled by the Turkey Muslims.
அங்கே துருக்கியை சேர்ந்த முஸ்லிம்களுடைய ஆளுகையிலே அங்கே இருந்தது.
So British is little worried because Muslims will not allow the Jewish people to enter there.
அந்த யூதர்களை எப்படி அந்த முஸ்லிம்கள் அனுமதிப்பார்கள் என்று யோசித்தார்கள்.
So they entrusted the responsibility to one of the general.
அங்கே ஒரு படை தளபதிக்கு அந்த பொறுப்பை ஒப்பு கொடுத்தார்கள்.
And they called the general.
அந்த படை தலைவனை கூப்பிட்டார்கள்.
And his name is Allenby.
Allenby என்று சொல்லக்கூடியவன்.
And they said, Mr. Allenby.
Mr. Allenby.
You go to the land of Palestine.
அந்த பாலஸ்தீன பகுதிக்கு போங்க.
You go to Jerusalem.
எருசலேமுக்கு போங்க.
Allow the Jewish people to enter there.
இந்த மக்களை அங்கே போக அனுமதியுங்கள்.
So Allenby also little worried, you know, the Turkey people will fight.
துருக்கி பீப்பிளை பற்றி நினைக்கும் பொழுது ஆலன்பிக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது.
But he prayed to the Lord.
கர்த்தரிடத்தில் ஜெபித்தார்.
Because he was a Christian.
அவன் ஒரு கிறிஸ்தவன்.
He said, Lord, I pray that nothing should happen, not even one shot will be made in Jerusalem.
கர்த்தாவே, அந்த இடத்திலே ஒரு குண்டு வெடிப்பு சத்தம் கூட கேட்காமல் இருக்க வேண்டும் என்று ஜெபித்தார்.
So Allenby went to Jerusalem.
அலன்பி எருசலேமுக்கு போனார்.
What is the purpose?
என்ன காரணம்?
Allowing the Jewish people to enter into their land.
யூதர்களை அந்த இடத்திற்கு அனுமதிக்க.
The Turkey people came to know that Allenby is coming.
துருக்கி மக்கள் கேள்விப்பட்டார்கள், அலன்பி வருகிறார்.
See, the Turkey, the Muslims, they could not pronounce Allenby.
துருக்கி முஸ்லிம்கள் அந்த அலன்பி என்கிற வார்த்தையை சொல்ல தெரியாது.
So instead of Allenby, they said Allabi is coming.
அவர்கள் சொன்னார்கள், அலன்பி என்று சொல்லிறது அல்லாபி என்று சொன்னார்.
If Allabi is coming, how we can fight?
அல்லாபி வந்தால் எப்படி சண்டை போடுறது?
So the Turkey said, we will not fight.
துருக்கியர்கள் சொன்னார்கள், நாங்கள் சண்டை
போடலாம்.
இந்த ஜெனரல் அலன்பி இந்த உள்ளே நுழைந்தார்.
And Jewish people also entered.
யூதர்களும் நுழைந்தார்.
So this is the achievement of the First World War.
இதுதான் முதல் உலக யுத்தத்தினுடைய அவர்களுடைய.
As a result of the First World War.
முதல் உலக யுத்தத்தின் விளைவாக.
The Jewish people were allowed to enter into the land of Palestine.
பாலஸ்தீனாவுக்குள்ளே யூதர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள்.
After 2000 years.
2000 வருஷத்துக்கு.
They were permitted to enter in their land.
அவருடைய இடத்திற்குள்ளே செல்ல அனுமதிக்கப்பட்டார்.
Isn't it a great achievement?
அது ஒரு பெரிய வெற்றி இல்லையா?
That was the purpose of God in the First World War.
அதுதான் முதல் உலக யுத்தத்திலே கர்த்தருடைய சித்தம்.
Now come to the Second World War.
இரண்டாவது உலக யுத்தத்துக்கு
வரங்க. Within few years the Second World War took place.
சில வருஷங்களுக்குள்ளே இரண்டாவது உலக யுத்தம் ஆரம்பித்தது.
And we know what happened in the Second World War.
இரண்டாவது உலக யுத்தத்திலே என்ன நடந்தது?
6 million Jewish people were killed.
6 மில்லியன் யூத மக்கள் கொல்லப்பட்டார்கள்.
And it is so great that the atom bomb was poured in Hiroshima and Nagasaki.
அந்த சமயத்தில் தான் ஹிரோஷிமா நாகசாகியிலே அணுகுண்டு போடப்பட்டது.
Now the Albert Einstein, a Jewish scientist,
அந்த யூத விஞ்ஞானியான ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன்,
he was behind that.
அவன் அதனுடைய பின்னணியிலே இருந்தார்.
And he was the force behind making the atom bomb.
அந்த அணுகுண்டை கண்டுபிடிக்கிறதிலே அவர் மூளையாக செயல்பட்டார்.
And we see the whole world was shocked.
உலகம் முழுவதும் அதிர்ச்சிக்குள்ளாகியது.
When they heard that Jewish people were butchered.
அங்கே யூத மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதை கேட்டபொழுது,
Then Jewish people said,
இந்த யூதர்கள் சொன்னார்கள்,
We want a country.
எங்களுக்கு ஒரு இடம் வேண்டும்.
Our father's land we want it.
எங்களுடைய தகப்பனுடைய இடம் எங்களுக்கு வேண்டும்.
And as a result of that,
அதனுடைய விளைவாக,
After the Second World War,
இரண்டாம் உலக வார்,
In 1948,
1948,
May 14,
மே 14,
1948, May 14,
1948, மே 14,
A small nation is born.
ஒரு சின்ன நாடு பிறந்தது.
And in the center of the earth, the bone.
உலகத்தின் மத்தியிலே தோன்றியது.
The land of Palestine, the Israel was born.
பாலஸ்தீன நாடா இஸ்ரேல் அங்கே தோன்றியது.
This is the result of the Second World War.
இது இரண்டாம் உலக யுத்தத்தினுடைய விளைவு.
Now the God says,
கர்த்தர் சொல்கிறார்,
There is going to be one more war.
இன்னும் ஒரு யுத்தம் இருக்கிறது.
And in that war,
அந்த யுத்தம்,
Lord will gather all the Israel into their land.
கர்த்தர் இஸ்ரவேல் மக்கள் யாவரையும் அங்கே கூட்டி சேர்ப்பார்.
And no, now you look at Jewish people.
இப்போ யூதர்களை பாருங்கள்.
If you look at the Jewish people, they don't have any faith in God.
அவர்கள் தேவனிலே நம்பிக்கை உள்ளவர்கள் அல்ல.
They don't believe in Bible.
வேதாகமத்திலே நம்பிக்கை கிடையாது.
Majority of the Jewish people are atheists.
யூதர்களில் அநேகர் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள்.
And some are agnostic. They say, if God is there, let him do his business. We don't have to do anything.
கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவர் அவருடைய வேலையை பார்க்கட்டும், எங்களுக்கு கவலை இல்லை என்று
சொல்றார். Only few Jewish people are believing in God.
ஒரு சில யூதர்கள் மாத்திரம் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள்.
So we see that Jewish people are not having any faith in God.
ஆகவே இந்த யூதர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவர்கள்.
But God wants to come them. God wants them to believe in Lord Jesus Christ.
ஆனால் கர்த்தர் அவர்களை கிறிஸ்துவை நம்பும்படி விரும்புகிறார்.
God said,
கர்த்தர் சொன்னார்,
I will bring army from four sides.
நான் நான்கு பக்கங்களிலிருந்தும் படையை கொண்டு வருவேன்.
From the south,
அங்கே தெற்கே இருந்து.
From the north,
மேற்கே இருந்து.
From the west, west,
தெற்கே மேற்கே கிழக்கே, இந்த நான்கு திசைகளிலிருந்து.
Yeah, all the four corners.
எல்லா நான்கு திசைகளிலிருந்து.
All the armies of the world will gather in Megiddo.
உலகம் முழுவதும் உள்ள மக்கள் அங்கே மெகிதோவிலே சந்திப்பார்கள்.
That is why this war, the final world war, is called Armageddon.
அதான் அதற்கு பெயர் அர்மகதோன் யுத்தம்.
And in the Armageddon,
அர்மகதோன்லே,
their objective is one thing.
அவருடைய நோக்கம் ஒன்றுதான்.
Let us gather together to destroy this nation.
இதை மொத்தமாக சேர்ந்து இந்த நாட்டை அழித்து போடுவோம்.
We will eliminate the Jewish people.
இந்த யூதர்களை இல்லாமல் போக பண்ணுவோம்.
If we destroy the Jewish people,
இந்த யூதர்களை அழித்து விட்டால்,
the world will get peace.
உலகத்திற்கு சமாதானம் வரும்.
So whole army of the world will gather to destroy the Jewish people.
ஆகவே உலகம் முழுவதும் உள்ள படை ஒன்றாக சேர்ந்து இவர்களை அழிக்க
முயற்சிப்பார். That was the purpose of the third world war, coming world war.
அதான் வரப்போகிற மூன்றாவது உலக யுத்தத்தினுடைய நோக்கம்.
That is described here in the sixth bowl judgment.
அதுதான் ஆறாவது கலச நியாய தீர்ப்பிலே
சொல்லப்பட்டது. And this war is going to take place.
இந்த யுத்தம் நடக்க போகிறது.
And at the end of the war.
இந்த சண்டையின் முடிவிலே
அதனுடைய
கடைசி
நாளில் இந்த யூத
மக்கள் கர்த்தரை நோக்கி
கூப்பிடுவார்கள்.
கர்த்தாவே எங்களை சுற்றிலும் எதிரிகள்,
Nobody is there to help us.
எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை.
Oh Messiah, Christ, you come.
மேசியாவே வாரும்.
You have promised us to come and help us.
நீர் எங்களுக்கு உதவி செய்வேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர்.
Oh Christ the Messiah, you come and help us.
கிறிஸ்துவே மேசியாவே எங்களுக்கு உதவி செய்யும் என்று கதறுவார்கள்.
They don't believe in Jesus of Nazareth.
நாசரேத்து இயேசு கிறிஸ்து இயேசுவை நம்ப மாட்டார்.
They believe in Messiah, the Christ, he is going to come.
ஆனால் மேசியாவாகிய கிறிஸ்துவை நம்புகிறார்கள்.
So they will call unto Messiah.
மேசியாவை நோக்கி கூப்பிடுவார்கள்.
And at that time,
அந்த நேரத்தில்,
when the enemies are surrounded,
சுற்றிலும் சத்துருக்கள்,
that Jesus Christ will come in the midair.
இயேசு கிறிஸ்து மத்திய வானிலே வருவார்.
And his feet will touch on the Mount of Olives.
அவருடைய கால்கள் ஒலிவ மலையிலே வந்து கால் பதிக்கும்.
Now if you want to know about that,
அதை பற்றி அறிய வேண்டுமானால்,
we see that it is described in Matthew 24.
மத்தேயு 24 அதிகாரத்திலே அதை சொல்லி இருக்கிறார்.
Come back to Matthew chapter 24.
மத்தேயு 24 அதிகாரம்.
It is beautifully described there.
மிகவும் அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அந்த நாட்களின் உபத்திரவம் முடிந்த பிறகு, அந்த உபத்திரவ நாளே காலத்தின் கடைசி
நாளில்,
அந்த பகுதியிலே அநேக மாற்றங்கள் ஏற்படும். அங்கே சூரியன் இருளடையும், அங்கே சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும்,
and the stars will fall from heaven.
அங்கே மேலே இருந்து நட்சத்திரங்கள் கிளைகளும்,
actually the whole the shake and the whole sky is shaken.
முழு வானமும் அசைக்கப்படும்,
and the powers of the heaven shall be shaken.
வானத்தின் சத்துவங்கள் எல்லாம் அசைக்கப்படும்.
You know now the war, if it is taking place,
அந்த யுத்தம் நடக்கும் பொழுது,
we know the war is not going to limit on the earth.
அந்த யுத்தமானது பூமியோடு மாத்திரம் நின்று விடாது.
It is going to be in the space also.
அங்கே மேலேயும் யுத்தம் நடக்கும்.
You know the President Reagan, he said, President Reagan,
ஜனாதிபதி ரீகன்,
he said like this,
அவர் இப்படி சொன்னார்,
America is promoting Star War.
Star War என்கிற ஒரு திட்டத்தை அமெரிக்கா ஆதரிக்கிறது என்று சொன்னார்.
That means Star War in the space.
அதனுடைய பொருள் மேலே விண்ணிலே நடக்கிற யுத்தம்.
So we see that the war is not going to take place on the land alone, it is going to take place in the space also.
அதனுடைய பொருள் பூமியிலே மாத்திரம் யுத்தம் நடக்காது, விண்ணிலும் நடக்கும்.
And he said like this,
அவர் இப்படி சொன்னார்,
I myself read the news.
நான் அதை வாசித்தேன்.
He said,
அவர் சொன்னார்,
by promoting the Star War we are preparing for Armageddon.
அந்த வானத்தின் யுத்தத்தை செய்கிறதன் மூலம் நாம் அர்மகதோன் யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறோம்.
So the Armageddon is actually is a Star War.
அர்மகதோன் உண்மையிலே சொல்ல போனால் அது ஒரு ஸ்டார் வார் அல்லது நட்சத்திர யுத்தம்.
So in verse 19 we read, 29 we read about the Star War.
ஆகவே இந்த 19 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், 29 வாசிக்கும் பொழுது அந்த யுத்தத்தை நாம் வாசிக்கிறோம்.
Now verse 13 please read.
30 வசனம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும், அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள்.
Please imagine.
கற்பனை பண்ணி,
the whole world is gathered.
உலகம் முழுவதும் சூழ்ந்திருக்கிறது.
And they are looking for the Lord.
கர்த்தரை பார்த்துக் கொண்டிருக்கிறார்.
And Jesus Christ is going to come there in the clouds.
இயேசு கிறிஸ்து அங்கே மேகங்களினுடைய வரப்போகிறார்.
And they will see some sign.
சில அடையாளங்கள் பார்ப்பார்கள்.
You know nowadays the whenever anything happens immediately everything will be telecast in the whole world.
இப்பொழுது என்ன சம்பவம் நடந்தாலும் உடனே தொலைக்காட்சி மூலம் எல்லா இடங்களுக்கும் பரவிவிடும்.
So during this Armageddon,
ஆகவே இந்த அர்மகதோன் யுத்தத்தின் பொழுது,
all the television people will be in Jerusalem.
எல்லா டெலிவிஷன்களை பார்க்கிறவர்கள் அங்கே எருசலேமில் இருப்பார்கள்.
The BBC, CNN, Aztec and whatever may be the Doordarshan, everybody will be there in Jerusalem.
BBC, CNN இன்னும் தூரதர்ஷன் போன்ற அந்த தொலைக்காட்சியை நடத்துகிறவர்கள் எல்லாரும் அங்கே இருப்பார்கள்.
So they are focusing their camera.
அவர்கள் கேமராவை வைத்துக் கொண்டு ஆயத்தமாக இருப்பார்கள்.
When they are focusing their camera,
அந்த கேமராவை வைத்து ஆயத்தமாக இருக்கும் பொழுது
they will see something in the sky.
அங்கே வானத்தில் ஏதோ ஒன்று தெரியும்.
They may be something missile or something is coming. They don't know. They focus their camera.
ஏதோ ஒரு அது ஆயுதம் அங்கே மேலே இருந்து வருகிறது போல இருக்கும்.
When they are focusing their camera,
அதை நோக்கி தங்களுடைய கேமராவை வைக்கும் பொழுது
Jesus Christ is appearing in glory to them.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகிமையிலே வருவார்.
You may be thinking that I am imagining. It's not imagining. Read the verse again.
நான் கற்பனையிலே சொல்லவில்லை, வசனத்தை பாருங்கள்.
See, here we see that.
இங்கே பார்க்கிறோம்.
Then shall appear the sign of the Son of Man in heaven.
மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும்.
Then shall all the tribes of the earth shall mourn.
அப்பொழுது பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள்.
Because of the war they are crying.
அந்த யுத்தத்தின் விளைவாக அவர்கள் அழுகிறார்கள்.
You see the next passage.
அடுத்த பகுதியை பாருங்க.
And they shall see the Son of Man coming in the clouds.
அவர்கள் மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை
How the whole world will see?
எப்படி உலகம் முழுவதும் பார்க்கும்?
Because of the telecasting.
இந்த தொலைக்காட்சி மூலம்
live telecast of the Lord's coming will be there.
நடக்கிறதை அப்படியே அந்த நேரத்திலே பார்க்கக்கூடிய தொலைக்காட்சி மூலம்
So here it says the whole world will see.
ஆகவே உலகம் முழுவதும் பார்க்கும்.
See, when the Bible was writing, there was no TV, no telecasting, nothing was there.
வேதம் எழுதப்பட்ட பொழுது டிவியோ மற்ற காரியங்களோ இல்லை.
Bible says
Bible சொல்கிறது
What is happening in Jerusalem will be telecast all over the world.
எருசலேமிலே நடக்கிறது உலகம் முழுவதும் அங்கே காட்டப்படும்.
And Jesus Christ will come.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார்.
And the Jewish people will see the marks on his hand.
யூத மக்கள் அவருடைய கையிலே இருக்கிற காயத்தை பார்ப்பார்கள்.
Oh they will say oh lord messiah we never knew we crucified you.
மேசியாவே உம்மை அல்லவோ நாங்கள் சிலுவையிலே அறைந்தோம் என்று புலம்புவார்கள்.
Oh god forgive us by ignorance we crucified you.
கர்த்தாவே நாங்கள் உம்மை சிலுவையில் அறைந்தோம் எங்களை மன்னியும் என்று கதறுவார்கள்.
Isaiah 53 they will sing on that day.
ஏசாயா 53 அன்றைக்கு பாடலாக பாடுவார்கள்.
They will cry to the lord.
கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள்.
God will deliver Israel on that day.
அந்த நாளிலே கர்த்தர் இஸ்ரவேலை
ரட்சிப்பார். See, this is the purpose of the final world war or the third world war.
மூன்றாவது உலக யுத்தத்தினுடைய நோக்கம் இதுதான்.
And this will happen after the sixth and the seventh bowl judgment.
இது ஆறாவது ஏழாவது கலச நியாய தீர்ப்புக்கு பிறகு நடக்கும்.
So we read about the seventh bowl judgment.
ஏழாவது கலச நியாய தீர்ப்பை குறித்து பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 16 வருவோம். அங்கே இது இந்த நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு 17 வசனம். ஏழாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்தில் இருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது. முடிந்தது என்கிற ஒரு சத்தம்.
Everything that is needed for the redemption of the earth is finished.
பூமியை மீட்கிறதற்கான காரியங்கள் எல்லாம் முடிந்து விட்டது.
And the God's judgment is falling upon Babylon.
பாபிலோன் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இறங்குகிறது.
And the Lord is going to come to reign upon this earth.
கர்த்தர் இந்த பூமியை அரசாளுவதற்காக வருகிறார்.
This is what we see here.
இதுதான் நாம் இங்கே பார்க்கிறோம்.
Then we see about 17 and 18 describing how God is destroying Babylon.
17ஆம் 18ஆம் அதிகாரங்களிலே கர்த்தர் எப்படி பாபிலோனை அழிக்கிறார் என்று பார்க்கிறோம்.
And God is going to destroy Babylon.
அங்கே பாபிலோனை அழிக்க போகிறார்.
That is the country that destroyed Jerusalem.
எருசலேமை அழித்த நாடு அதுதான்.
So because of that,
அதனுடைய விளைவாக
God's judgment will fall upon Babylon.
கர்த்தருடைய நியாய தீர்ப்பு பாபிலோன் மீது விழுகிறது.
In chapter 17,
17ஆம் அதிகாரத்திலே
we read a religious Babylon.
அங்கே ஒரு மத சம்பந்தமான பாபிலோனை பார்க்கிறோம்.
And here we see the religious Babylon.
இங்கே பாபிலோன் என்கிற மத சம்பந்தமான ஒரு நாட்டை பார்க்கிறோம்.
A lady who is sitting upon the Antichrist.
அந்திகிறிஸ்து மீது உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீயை பார்க்கிறோம்.
That is chapter 17.
அதுதான் 17ஆம் அதிகாரம்.
We have already seen about that.
அது ஏற்கனவே பார்த்திருக்கிறோம்.
In the middle of the tribulation,
உபத்திரவ காலத்தின் நடுவில்
the antichrist will destroy this lady
அந்திக்கிறிஸ்து இந்த ஸ்திரியை அழித்துப்படுவான்
that is what the chapter 17 speaks
அதான் 17 அதிகாரம் சொல்கிறது
all the wickedness of the religions of the world
உலகத்தின் மதங்களினுடைய எல்லா வஞ்சகங்களும்
originated in babylon
அங்கே பாபிலோனிலே ஆரம்பித்தது
so god will judge this lady
இந்த பெண்ணை அவர் நியாயம் தீர்ப்பார்
see the antichrist and this lady
அந்திகிறிஸ்துவையும் இந்த ஸ்திரீயையும் பாருங்கள்
is like the husband and wife
இது கணவன் மனைவியை போல இருக்கும்
you know jesus christ as a bride
இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மனவாட்டி உண்டு
who is the bride
மனவாட்டி யார்
the church is the bride
சபைதான் மனவாட்டி
so same way antichrist is also having a bride
அதே போலவே அந்திகிறிஸ்துவுக்கும் ஒரு மனவாட்டி உண்டு
who is that
யார் அது
the religion of the world
உலகத்தின் மதங்கள்
see all the religions of the world combined together to form the bride of the antichrist
உலகமெங்கும் உள்ள மதங்கள் எல்லாம் சேர்ந்து அந்திகிறிஸ்துவினுடைய மனவாட்டியாக இருக்கிறது
now the honeymoon is going on here
இங்கே தேன் நிலவு இருக்கிறது
but honeymoon will not continue for a long time
அந்த தேன் நிலவு நீடிக்காது
after few days of the honeymoon
சில நாட்களுக்கு பிறகு
only 3.5 years
3.5 வருஷங்கள் தான்
afterwards this husband the antichrist will hate her
அங்கே அந்த கணவனான அந்திகிறிஸ்து இவளை வெறுப்பான்
Now you read chapter 17
17 அதிகாரத்துல
verse 16
17 16
yeah 16 onwards yeah
நீ
chapter 17 verse 16
இங்கே கொஞ்சம் தெளிவா தெரியல அதான் நான் கொஞ்சம் நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாழும் நிர்வாணமும் ஆக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார்கள் தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாயிருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார் நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமேயாம்
என்றான்
இந்த மிருகமானது இவளை அழித்து போடும் அந்தி கிறிஸ்து இந்த மதங்களை
வெறுப்பான்
அவளை நிர்வாணமாக்கி
அவளுடைய
மாம்சத்தை புசித்து
போடுவான்
நெருப்பினாலே அவளை சுட்டெரித்து போடுவான்
பாபிலோன் will be destroyed
பாபிலோன் அழிக்கப்படும்
this will happen in the middle of the tribulation period
இது உபத்திரவ காலத்தின் நடுவிலே நடக்கும்
but
ஆனால்
in chapter 18
18ஆம் அதிகாரத்தில்
we see another babylon
இன்னொரு பாபிலோன்
that is known as commercial babylon
அது வர்த்தக ரீதியான பாபிலோன்
and that is going to be destroyed at the end of the tribulation period
அந்த வர்த்தக ரீதியான பாபிலோன் உபத்திரவ காலத்தின் முடிவிலே
அழிக்கப்படும்
அதிகாரம் அது உபத்திரவ காலத்தின் நடுவிலே அழிக்கப்படும்
18
அதிகாரம் அங்கே வர்த்தக
பாபிலோன் அது
உபத்திரவ காலத்தின் முடிவிலே அழிக்கப்படும்
when the lord is going to come
கர்த்தர் வருகிற வேளையிலே
if god willing we will continue our study tomorrow
கர்த்தருக்கு சித்தமானால் நாளை நாம் இந்த காரியங்களை தொடரும்
we have one more class i will see that we will have an outline of the remaining chapters
நமக்கு இன்னொரு வகுப்பு இருக்கிறது அதிலே மற்ற காரியங்களை நாம் பார்க்கலாம்
up to 17 we have completed
நாம் 17 வரைக்கும் முடித்திருக்கோம்
i gave an outline for you it is not a detailed study
நான் மிகவும் விளக்கமாக சொல்லவில்லை அதனுடைய மேலோட்டமான நிலைமையிலே
I want to help you how to study the book of revelation
இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எப்படி படிக்க வேண்டும் என்பதற்கு உதவி செய்யும் வகையிலே நான் சொல்லியிருக்கேன்
Let me tell you it is very easy book
மிகவும் எளிதான ஒரு புத்தகம்
There's no much difficulty
அதிகமான கஷ்டங்கள் இல்லை
And if you read that
அதை படித்தால்
If you hear that
அதை கேட்டால்
And if you keep that
அதை கைக்கொண்டால்
And it is promised that blessing will come to you
உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லியிருக்கிறது
So for the last 2 days we are reading we are hearing this word
ஆகவே கடந்த சில நாட்களாக நாம் இதை படித்தோம் இதை கேட்டோம்
I am sure the Lord will bless us
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று
நம்புகிறோம் So let the blessing of the Lord come as we are reading and meditating upon this book
ஆகவே இதை வாசித்து தியானி